சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை March 19, 2023. தலைப்பு, வஸ்து, கோல்டன் உரை, நீதிமொழிகள், இருவழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐசுவரியவானாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி, பொறுப்பு ரீதியான வாசிப்பு, சங்கீதம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐசுவரியமும் அவன் வீட்டிலிருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாடம் பிரசங்கம், பைபிளிலிருந்து, சங்கீதம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐசுவரியவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐசுவரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடிருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாயழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்குமென்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஒருவன் ஐசுவரியவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றிச் செல்வதுமில்லை. அவன் உயிரோடிருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் லூக்கா. இயேசு அவர்களுடனே கூட போனார். லூக்கா. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐசுவரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து ஊரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துச் சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போஸ்தலருடைய நடபடிகள். பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கெதோனியாவுக்கு போக புறப்பட்டான். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்திவிருத்தியடையவும் பரிசுத்தமாகப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். தீமோத்தேயு, இவ்வுலகத்திலே ஐசுவரியமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐசுவரியத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐசுவரியவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட. அப்போஸ்தலருடைய நடபடிகள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவன் மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதின் கிரயம் உன் வசத்திலிருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷ நண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையாரெல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. யோவான் உலகத்திலும் உலகத்திலுள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம் பிதாவினாலுண்டானவைகளல்ல, அவைகள் உலகத்தினாலுண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடோதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பொருளுக்கு இழப்பதற்கு உயிர் இல்லை, ஆவி என்றும் இறக்காது. பொருளுடன் மனதின் கூட்டு என்பது எங்கும் நிறைந்த மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதை புறக்கணிக்கும். பொருள் கடவுள் ஆவியில் தோன்றவில்லை, அது நித்தியமானது அல்ல என்பதை இது காட்டுகிறது. எனவே பொருள் கணிசமானதாகவோ உயிருள்ளதாகவோ அல்லது அறிவார்ந்ததாகவோ இல்லை. தெய்வீக அறிவியலின் தொடக்க புள்ளி என்னவென்றால் கடவுள் ஆன்மா எல்லாவற்றிலும் உள்ளது, மேலும் வேறு எந்த வல்லமையும் இல்லை, மனமும் இல்லை, கடவுள் அன்பு. எனவே அவர் தெய்வீக கொள்கை. ஓ இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு மாறுவது போல கிறிஸ்தவம் மனிதர்களை பொருளிலிருந்து ஆவிக்கு இயல்பாக மாற்றுகிறது. கண் பார்க்காத காது கேட்காத விஷயங்களை மனிதன் பின்னர் சொந்தமாக்கிக் கொள்கிறான். சாவுக்கேதுவான மனிதன் தியாகம் செய்வதை தவிர வேறு எந்த உலக பெருமைகளையும் அடைவதில்லை. எனவே அவன் எல்லா உலகத்தையும் துறந்து பரலோக செல்வத்தை பெற வேண்டும் என்ற தெளிவான அச்சம் பவுலுக்கும் யோவானுக்கும் இருந்தது. அப்போது உலகத்தாரின் பாசங்கள் நோக்கங்கள் ஆகியவற்றுடன் அவருக்கு பொதுவான எதுவும் இருக்காது. பாவ நம்பிக்கைகள் பரலோக ராஜ்யத்தில் நித்திய நல்லிணக்கத்திற்குள் நுழைவதை விட ஒட்டகம் ஊசியின் கண் வழியாக செல்வது எளிது. மனந்திரும்புதல், ஆன்மீக ஞானஸ்நானம் மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றின் மூலம் மனிதர்கள் தங்கள் பொருள் நம்பிக்கைகள் மற்றும் தவறான தனித்துவத்தை தள்ளி வைக்கின்றனர். அவர்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் அனைவரும் என்னை கடவுளை அறிவார்கள் என்பது காலத்தின் கேள்வி மட்டுமே. பொருளின் கூற்றுகளை மறுப்பது ஆவியின் மகிழ்ச்சியை நோக்கி, மனித சுதந்திரத்தை நோக்கி மற்றும் உடலின் இறுதி வெற்றியை நோக்கி ஒரு பெரிய படியாகும். பொருள் மற்றும் அதன் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை கடவுளுக்கு எதிரானவை, மேலும் அவரிடமிருந்து வெளிவர முடியாது. பொருள் உண்மை இல்லை. உடல் உணர்வுகள் கடவுள் மற்றும் ஆன்மீக உண்மையை அறிய முடியாது. மனித நம்பிக்கை பல கண்டுபிடிப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவற்றில் ஒன்று கூட தெய்வீக அறிவியலின் தெய்வீக கோட்பாடு இல்லாமல் இருப்பதன் சிக்கலை தீர்க்க முடியாது. பொருள் கருதுகோள்களிலிருந்து விலக்குகள் அறிவியல் அல்ல. அவை உண்மையான அறிவியலிலிருந்து வேறுபடுகின்றன, ஏனென்றால் அவை தெய்வீக சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. உடல் உணர்வுகளின் தவறான சாட்சியத்தை அறிவியல் தலைகீழாக மாற்றுகிறது. மேலும் இந்த தலைகீழ் மாற்றத்தால் மனிதர்கள் இருப்பதன் அடிப்படை உண்மைகளை அடைகிறார்கள். பின்னர் கேள்வி தவிர்க்க முடியாமல் எழுகிறது. பொருள் உணர்வுகள் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை காட்டினால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானா? இல்லை. ஏனெனில் விஷயம் மனிதனுக்கு எந்த நிபந்தனையையும் ஏற்படுத்த முடியாது. மேலும் அவர் உடம்பு சரியில்லை என்று புலன்கள் சொன்னால் நலமா? ஆம், அவர் அறிவியலில் நன்றாக இருக்கிறார். அதில் ஆரோக்கியம் இயல்பானது மற்றும் நோய் அசாதாரணமானது. ஆவி என்பது எல்லாவற்றின் உயிர், பொருள் மற்றும் தொடர்ச்சி. நாங்கள் படைகளை மிதிக்கிறோம், அவற்றை திரும்ப பெறுங்கள் மற்றும் உருவாக்கம் வீழ்ச்சியடைய வேண்டும். மனித அறிவு அவற்றை பொருளின் சக்திகள் என்று அழைக்கிறது. ஆனால் தெய்வீக விஞ்ஞானம் அவர்கள் முழுவதுமாக தெய்வீக மனதை சேர்ந்தவர்கள், இந்த மனதில் உள்ளார்ந்தவர்கள் என்று அறிவிக்கிறது. எனவே அவர்களை அவர்களின் உரிமையான வீடு மற்றும் வகைப்பாட்டிற்கு மீட்டெடுக்கிறது. கடவுள் பொருள் மற்றும் மனிதன் தெய்வீக உருவம் மற்றும் சாயலை போல மனிதன் விரும்ப வேண்டும். உண்மையில் நன்மையின் பொருளை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். ஆவியின் பொருள் பொருள் அல்ல. மனிதனுக்கு வேறு பொருள் அல்லது மனம் உள்ளது என்ற நம்பிக்கை ஆன்மீகமானது அல்ல. உனக்கு ஒரு கடவுள், ஒரே மனம் என்ற முதல் கட்டளையை மீறுகிறது. அழியும் மனிதன் தன்னை பொருள் பொருளாக தோன்றுகிறான். அதே சமயம் மனிதன் உருவம், யோசனை, மாயை, பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை பொருள் உணர்வின் தவறான சாட்சியத்திலிருந்து எழுகின்றன. இது எல்லையற்ற ஆவியின் குவிய தூரத்திற்கு வெளியே கூறப்படும் நிலைப்பாட்டில் இருந்து மனம் மற்றும் பொருளின் தலைகீழான பிம்பத்தை எல்லாம் தலைகீழாக காட்டுகிறது. ஹோமர் கிரேக்க கடவுள்களை பற்றி பாடிய போது ஒலிம்பஸ் இருட்டாக இருந்தது. ஆனால் அவரது வசனத்தின் மூலம் தெய்வங்கள் ஒரு தேசத்தின் நம்பிக்கையில் உயிருடன் இருந்தன. பேகன் வழிபாடு தசைப்பிடிப்புடன் தொடங்கியது. ஆனால் சினாய் சட்டம் தாவீதின் பாடலில் சிந்தனையை உயர்த்தியது. மோசஸ் ஒரு தேசத்தை பொருளுக்கு பதிலாக ஆவியில் கடவுளை வணங்குவதற்கு முன்னேறினார். மேலும் அழியாத மனத்தால் வழங்கப்பட்ட மனித திறன்களை விளக்கினார். யோபு சொன்னான், நான் உன்னை காதில் கேட்டேன், ஆனால் இப்போது என் கண் உன்னை காண்கிறது. பொருளின் வலியும் இன்பமும் மேலோங்கி நிற்கும் போது மனிதர்கள் யோபின் எண்ணத்தை எதிரொலிப்பார்கள். பின்னர் அவர்கள் வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் துக்கம் பற்றிய தவறான மதிப்பீட்டை கைவிட்டு தன்னலமின்றி நேசிப்பதன் மூலம் பொறுமையுடன் உழைத்து கடவுளுக்கு மாறாக அனைத்தையும் வெல்வதன் பேரின்பத்தை அடைவார்கள். ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டில் இருந்து தொடங்கி ஒருவன் தன்னிச்சையாக எழுகிறான், முயற்சியின்றி ஒளியை ஒளியை வெளியிடுகிறது. உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். மனித பாசங்களில் உள்ள நல்லவர்கள் தீமையை விடவும் ஆன்மீகம் விலங்குகளின் மீதும் ஏற வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்த வான நிலையை அடைவது நமது சந்ததியை மேம்படுத்தும், குற்றங்களை குறைக்கும், மேலும் லட்சியத்திற்கு உயர்ந்த நோக்கங்களை கொடுக்கும். பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும், மேலும் சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும். நம் கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாராக இருக்க வேண்டும். ஜடப்பொருளில் உயிர் இருக்கிறது என்றும் பாவம், வியாதி, மரணம் இவையெல்லாம் இறைவனின் படைப்பு என்று நம்பும் பிழை எப்போது மறையும்? பொருளுக்கு நுண்ணறிவோ உயிரோ உணர்வோ இல்லை என்பதும் எதிர் நம்பிக்கையே எல்லா துன்பங்களுக்கும் வளமான ஆதாரம் என்பதும் எப்போது புரியும்? கடவுள் அனைத்தையும் மனதின் மூலம் படைத்தார். மேலும் அனைத்தையும் பூரணமாகவும் நித்தியமாகவும் ஆக்கினார். தெய்வீகத்துடனான நமது தொடர்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அவரை தவிர வேறு எந்த மனதையும் கொண்டிருக்க முடியாது. வேறு எந்த அன்பு, ஞானம் அல்லது உண்மை, வேறு எந்த வாழ்க்கை உணர்வு. மற்றும் பொருள் அல்லது பிழை இருப்பதை பற்றிய உணர்வு இல்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.